நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஜனவரி திங்கள் 7 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ கே கங்குலி மேற்கு வங்க மனித உரிமை கமிஷன் தலைமை பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருப்பது பற்றிய செய்தி, வருமான வரி மற்றும் பெருவணிக வரியை அறவே ஒழித்துவிட்டு பொருட்கள் பரிவர்த்தனை வரி என்ற வரியை அறிமுகப்படுத்தலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாபி தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் பற்றிய ஒரு பேட்டி, நீலகிரியில் வனவிலங்கால் தாக்கப்பட்டு இருவர் கொல்லப்பட்ட சம்பவம் பற்றி அங்குள்ள வன உயிர் பாதுகாப்பு ஆர்வலர் தெரிவிக்கும் கருத்து,
இந்த ரெண்டு தாக்குதலுமே பாத்தீங்கன்னா இது வந்து புலிக்கு உரிய ஒரு தாக்குதல் மாதிரிதான் தெரியுது. கழுத்து பிடிச்சிருக்கு, த்ரோட்டை தான் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பண்ணிருக்கு, தலைய பிச்சுதான் கொண்டிருக்கு, பிளஸ் பாத்தீங்கன்னா சாஃப்ட் மீட்டை தான் சாப்பிட்டு இருக்கு கிளீனா. டைகர் வந்து எப்பயுமே ஒரு கிளீன் ஈட்டர், லெப்பர்ட் மாதிரி எல்லாம் சாப்பிடாது.
ஆகியவையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
சிரியாவின் வடபகுதி நகரான அலப்போவில் அல் கைதாவுடன் தொடர்புடைய தீவிரவாதிகள் தம்மால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த நிராயுத பாணிகளாக இருந்த குறைந்தது 50 பேரை சுட்டுக் கொண்டிருப்பதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் மருத்துவர்கள், உள்ளூர் செய்தியாளர்கள் மற்றும் எதிர்த்தரப்பு கிளர்ச்சி குழுக்களைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈராக்கில் இருக்கும் இஸ்லாமிய தேச அமைப்பினர் மற்றும் லெவன்ட் அமைப்பினரால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த கொலைகளை சுயாதீனமாக உறுதி செய்ய முடியவில்லை. சிரியாவின் வடக்கு பகுதியில் அதிபர் அசாதுக்கு எதிரான கிளர்ச்சியில் போட்டி குழுக்களிடையே தொடர்ச்சியாக மோதல்கள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வரும் நிலையில் இந்த கொலைகள் பற்றிய செய்திகள் வந்திருக்கின்றன. இதனிடையே இட்லிப் மாகாணத்தில் 30 அதிகமான தீவிரவாதிகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன.
துருக்கியின் தலைநகர் அங்காராவில் 350 அதிகமான காவல்துறை அதிகாரிகளை அரசு பதவி நீக்கம் செய்துள்ளது. அங்கு காவல்துறையை மறுசீரமைக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது. காவல்துறையில் இடம்பெற்றுள்ள ஊழல்கள் குறித்த விசாரணைகளை அரசு முன்னெடுத்த பிறகு எடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரும் நடவடிக்கை இது. இந்த நடவடிக்கை வந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு நாட்டின் அதி உயர் நீதித்துறை அமைப்பு ஊழல் தொடர்பான விசாரணைகளை மேற்பார்வை செய்த அதிகாரிகளின் நன்னடத்தையற்ற செயல்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. இதில் உயர் பதவியில் இருக்கும் அரச வழக்கறிஞர்கள், நாட்டின் காவல்துறை தலைவராக புதிதாக நியமிக்கப்பட்டவர்களும் அடங்குவார்கள். இதனிடையே தமது கூட்டாளிகள் மீதான ஊழல் விசாரணைகள் காவல்துறை மற்றும் நீதித்துறையால் தீய நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படும் ஒரு செயல் என்று பிரதமர் ரஜெப் தயப் எர்துவான் கூறியுள்ளார்.
ஸ்பெயினின் அரசர் ஜுவான் கார்லோஸின் இளைய மகள் வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கில் இவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று முறையாக அறிவிக்கப்பட்ட பிறகு மார்ச் மாதம் மஜர்கோவில் இருக்கும் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராக வேண்டும் என்று இளவரசி கிறிஸ்டினாவுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த இளவரசியின் கணவர் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் அறக்கட்டளைக்கு அளிக்கப்பட்ட பொதுமக்களின் நிதியில் பல மில்லியன்களை தவறாக பயன்படுத்திவிட்டார் என்கிற குற்றச்சாட்டுகள் மீது கடந்த 1 மேலாக புலனாய்வாளர்கள் விசாரணை நடத்தி வந்தனர். தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவர் மறுத்து வந்திருக்கிறார். இந்த வழக்கு அரச குடும்பத்தை சங்கடத்திற்குள்ளாக்கி இருப்பதாக கூறும் செய்தியாளர்கள் சாமானிய மக்களிடமிருந்து அரச குடும்பம் பெருமளவு விலகிவிட்டதை இது காட்டுவதாகவும் கூறியிருக்கிறார்கள்.
ஈராக்கில் கடந்த வாரம் அல் கைதா தீவிரவாதிகளின் ஆதரவுடன் ஆயுத குழுக்கள் ஃபலூஜா நகரை கைப்பற்றியுள்ள சூழலில் நாட்டின் மேற்கு பகுதியில் இருக்கும் அந்த நகரின் மீது உடனடியாக தாக்குதல் நடத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் காரணமாகவே இந்த முடிவு என்று ஈராக்கிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் பேச்சாளர் கூறுகின்றார். இதனிடையே ஃபலூஜாவுக்கு அருகிலுள்ள ரமாடி பகுதியின் மீது இராணுவம் முன்னெடுத்த ஏவுகணை தாக்குதல்களில் 25 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் ஈராக்கிய இராணுவ பேச்சாளர் பிரெஞ்சு செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு கூறியுள்ளார். அந்த பகுதியில் அரசுக்கு எதிரான உணர்வுகள் அதிகரித்து வரும் சூழலில் இராணுவம் அங்கிருந்து விலகியதை அடுத்து சுன்னி பழங்குடியின மக்கள் அந்த நகரை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள்.
தெற்கு சூடானிய அரசின் பிரதிநிதிகளும் அரச எதிர்ப்பு இராணுவத்தின் பிரதிநிதிகளும் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள். அரசியல் கைதிகள் உள்ளிட்ட பல விவகாரங்களை தாம் விவாதித்து வருவதாக அரசின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
We are committed to peace and from here I hope that we will
வன்முறையை உடனடியாக நிறுத்துவதன் அவசியம் குறித்து இருதரப்பாரும் உடன்பட்டிருந்தாலும் போர் நகரை நோக்கி அரச படைகள் தொடர்ந்து முன்னேறுவதாக சூடானிய அரசு கூறியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவர்களில் இரு பேச்சுவார்த்தையாளர்கள் எத்தியோப்பியாவிலிருந்து கிளம்பி தெற்கு சூடானின் அதிபரை சந்திக்க அங்கு சென்றிருக்கிறார்கள்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். பயிற்சி வழக்குரைஞர் ஒருவரிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டதாக புகாரை எதிர்கொண்ட முன்னாள் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ கே கங்குலி மேற்கு வங்க மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதுகுறித்து செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
பாலியல் புகார் சுமத்தப்பட்ட முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ கே கங்குலி தான் வகிக்கும் மனித உரிமை குழுவின் தலைமை பதவியிலிருந்து விலகினார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது ஒரு பயிற்சி வழக்கறிஞருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக நீதிபதி ஏ கே கங்குலி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அந்த குற்றச்சாட்டை அவர் மறுத்து வருகிறார். முன்னாள் நீதிபதி மீது அந்த பெண் பயிற்சி வழக்கறிஞர் ஸ்டெல்லா ஜேம்ஸ் பாலியல் புகாரை அளித்ததை அடுத்து இதுகுறித்து விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி சதாசிவம் குழு ஒன்றை நியமித்தார். நீதிபதிகள் ஆர் எம் லோதா, எச் எல் தத்து, ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் ஆகிய மூன்று பேர் கொண்ட அந்த குழுவின் விசாரணைக்கு பின் அந்த குழு தன் விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. அதில் நீதிபதி கங்குலியின் தவறான நடத்தைக்கு பூர்வாங்க ஆதாரம் இருப்பதாக தெரிவித்திருந்தது. ஆனால் கங்குலி ஓய்வு பெற்றுவிட்டார் என்ற காரணத்தை காட்டி அவர் மீது எந்த நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம் என்று நீதிமன்றம் முடிவு செய்தது. பாலியல் புகாரை விசாரிக்க உச்சநீதிமன்றம் நியமித்த குழுவிடம் பயிற்சி வழக்கறிஞர் அளித்த வாக்குமூலத்தை கடந்த டிசம்பர் மாதம் 16 தேதி அன்று ஒரு இந்திய பத்திரிகை வெளியிட்டதை தொடர்ந்து முன்னாள் நீதிபதி பதவி விலக வேண்டும் என்ற அழுத்தம் துவங்கியது. அந்த கட்டுரையில் டெல்லி ஹோட்டலில் கங்குலி தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக பயிற்சி வழக்கறிஞர் ஸ்டெல்லா ஜேம்ஸ் குற்றஞ்சாட்டியிருந்தார். உச்சநீதிமன்ற நீதிபதி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஏ கே கங்குலி மேற்கு வங்காள மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். தற்போது பதவி விலகியதை குறித்து நீதிபதி கங்குலி கருத்து தெரிவிக்க மறுத்தாலும் இது சரியான முடிவு என்று முன்னாள் தலைமை அரச வழக்கறிஞர் சோலி சொராப்ஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கங்குலி பதவி விலகினால் மட்டும் போதாது, அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இவ்வாறான எதிர்கால குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நிரந்தரமான குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என்றும் அனைத்து இந்திய ஜனநாயக பெண்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுதா சுந்தரராமன் தெரிவித்துள்ளார்.
அதாவது ஒரு நிரந்தரமா ஒரு குழு வேணும். அந்த குழுல என்ஜிஓஸ்ல இருந்து யாராவது இருக்கணும், ஒரு பெண் அதற்கு தலைமையா இருக்கணும், இப்படி அந்த விசாரணை செய்யணும், அப்புறம் அதுல இப்படி நடவடிக்கை, இதெல்லாம் வந்து இப்ப ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் வருது. அப்ப அந்த ப்ரொசீஜர் அடிப்படையில அதெல்லாம் செய்யப்படாதது என்பது அது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் நம்ம பார்க்கணும், அது இல்லாம சரி செய்யறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும். சோ தட் மீண்டும் ஒரு முறை இப்படி எல்லாம் ஏதாவது புகார் வந்ததுனாக்க உடனடியாக அதுல முறையான தலையீடு அப்படிங்கிறது செய்ய முடியும்
என்றார் சுதா சுந்தரராமன். இந்த குற்றச்சாட்டுகள் கடந்த டிசம்பர் மாதம் இந்தியாவில் பாலியல் வன்கொடுமையால் இறந்த பெண்ணிற்கு டெல்லியில் போராட்டங்கள் நடைபெற்று வந்த அதே நேரத்தில் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இந்தியாவில் விதிக்கப்படும் தனிநபர் வருமான வரி, பெருவணிக நிறுவன வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை முற்றாக ஒழித்துவிட்டு அதற்கு பதிலாக பரிவர்த்தனை வரியை கொண்டு வந்தால் நாட்டில் வரி வருமானம் கணிசமாக அதிகரிக்கும், கருப்பு பண பிரச்சனையும் ஒழியும் என்ற கருத்தை சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த சுப்பிரமணியசாமி பலகாலமாகவே வலியுறுத்தி வருகிறார். யோகாசன குருவான ராம்தேவும் இதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்த யோசனையை தாம் பரிசீலிக்கப் போவதாக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் நிதின் கட்கரியும் அந்த கட்சியின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடியும் கூறியிருக்கிறார்கள். பொருட்களை வாங்கல் விற்றல் செயல்பாடுகளின் போது பரிவர்த்தனை வரி விதிப்பது நடைமுறையில் சாத்தியமான யோசனையா என்று இந்திய அரசின் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை செயலர் எம் ஆர் சிவராமன் அவர்களை கேட்டார் சுவாமிநாதன்.
இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் எல்லாம் போட முடியாது, ஏன்னா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அண்டர் வேல்யூ பண்ணிடுவாங்க, அதனால அண்டர் வேல்யூ பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு வருமானமே வராது. பிரேசில்ல இந்த மாதிரி ஒரு செக் டிரான்சாக்ஷன் டாக்ஸ்னு ஒன்று போட்டாங்க, அதனால என்ன ஆச்சுன்னா ஜனங்கள்லாம் செக் மூலமா பண்ணாம எல்லாம் கேஷ்ல வாங்கிட்டு கேஷ்ல பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு யோஜனை இல்லாம ஒரு இது இல்லாம பண்ண சஜஷன்ஸ். ரெண்டாவது, கவர்மெண்ட் ஆல்ரெடி ஜிஎஸ்டி பண்றதுக்கு நிறைய தூரம் வந்துட்டாங்க. அதுல ஒன்னு ரெண்டு டேக்ஸ் தமிழ்நாடு அது மாதிரி குஜராத் இவங்கெல்லாம் அக்ரி பண்றதுல அது அந்த ஜிஎஸ்டிலேயே எல்லா டாக்ஸும் மர்ஜ் ஆயிடுறது. இன்கம் டாக்ஸ் தவிர பாக்கி எல்லா டாக்ஸும் மர்ஜ் ஆயிடுறது. ஆனால் இன்கம் டாக்ஸ் மட்டும்தான் தனியா இருக்கும். இன்கம் டாக்ஸ் இல்லைன்னா எல்லாம் ரிக்ரெசிவ் ஆகிடும். ரிக்ரெசிவ்னாக்கா என்னன்னாக்கா ஏழையாக இருக்கிறவனும் அதே லெவலுக்கு தான் பே பண்ணுவான், பணக்காரனா இருக்கிறவனும். இதெல்லாம் ஒரு யோஜனை, சரியான யோஜனையே கிடையாது.
அதே நேரத்தில் இப்போ இந்தியாவுடைய டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோங்கிறது 10% கிட்ட தான் இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் 25% 30% லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போது இந்த யோசனையை முன்வைக்கிற சுப்பிரமணியம் சுவாமி, நிதின் கட்கரி, பாபா ராம்தேவ் போன்றவங்கலாம் சொல்கிறாங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. பெரிய தொழிலதிபர்களுக்கு வருகின்ற டேக்ஸ் டிவிடென்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் டேக்ஸே இல்லாமல் இருக்குது, அதனால் அவங்களாம் எஸ்கேப் ஆகிடுறாங்க. இது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக டேக்ஸ் பேர்டன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, அது சரியில்லை. ஏன்னா இன்கம் டேக்ஸ் எப்போ இன்கம் இருக்கிறவங்க தான் இன்கம் டேக்ஸ் கொடுப்பான், அது அவருக்கு சொல்கிறது எல்லாம் தப்பு. ஏன்னா நான் இன்கம் டேக்ஸுக்கு இன்சார்ஜாக இருந்திருக்கேன். சேலரிடு பர்சன்ஸ் மட்டுமில்லை, பாக்கி எல்லாருமே டேக்ஸ் கட்டுறாங்க. சேலரி இல்லாதவங்களும் டேக்ஸ் கட்டுறாங்க, அதுக்கும் தனியாக ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இன்கம் டேக்ஸில். அவர் ஒன்று சொல்கிறது மட்டும் கரெக்டு, டிவிடெண்டுக்குள்ளே டேக்ஸ் இல்லை, ஆனால் டிவிடெண்டுக்குள்ளே டேக்ஸை வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. சிதம்பரம் எதுக்காக டிவிடெண்ட் டேக்ஸ் வேண்டாம்னு சொன்னால் டபுள் டேக்ஸேஷன் ஆகுது அப்படிங்கிறார். டபுள் டாக்ஸேஷன் அது கம்பெனி வேலையே போட்டுடுறாங்களே அந்த டாக்ஸு, அப்போ அது ஒரு விதமாக ப்ராஃபிட், டாக்ஸ் ஆன் ப்ராஃபிட் மாதிரி தானே ஆறுது. அதனால இதெல்லாம் இது ஸ்லைட் ஆஃப் த ஹேண்டு, இட் இஸ் ஆல் சிம்பிள் நுவான்சஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸில் டாக்ஸ் ஆன் டிவிடெண்ட் அபாலிஷ் பண்ணலை, இங்கே இந்தியாவில் வந்து அபாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால சில பேர் இந்த முகேஷ் அம்பானி, ஆதித்ய பிர்லா, குமாரமங்கலம் பிர்லா, இந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய வறுமுடி வரும். அவங்க வந்து அவங்க டேக்ஸ் கட்டாமல் கம்பெனி டேக்ஸ் கட்டும். மொத்தமாக பார்க்க போனால் இவங்க நிச்சயமாக அவங்க பெனிஃபிட் பண்ணுறாங்க. அதனால டிவிடெண்ட் டேக்ஸை ரெஸ்டோர் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும்.
இன்னொன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா, இன்கம் டேக்ஸ்னால அரசாங்கத்திற்கு வருகின்ற மொத்த வருமாய் 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ரூபாய் தான். ஆனால் இதன் காரணமாக 10 லட்சம் கோடி ரூபாய் பதுக்கப்படுகிறது, அந்த பணம் வெளிநாட்டு வங்கிகளில் கொண்டு போய் போடப்படுகிறது. இதனால் வந்து இந்த டேக்ஸ் அபாலிஷ் பண்ணாக்கா அந்த பணங்கள் இந்த உள்நாட்டு பொருளாதாரத்திலேயே கூட முதலீடாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது புத்திசாலித்தனமானதா? இதெல்லாம் ஃபூலிஷ் ஐடியா. இன்கம் டேக்ஸும் கார்பரேஷன் டேக்ஸும் மொத்தமாக 6.5 லட்சம் கோடி இந்தியாவுக்கு வருது. ஒன்று வந்து வேணால் சொல்லலாம், அதாவது இன்கம் டேக்ஸ் நிறைய பேர் கொடுக்கறது கிடையாது. இப்போ ஏமாத்துறவங்கெல்லாம் வியாபாரிங்க தான் ஏமாத்துறாங்க. அதெல்லாம் ஒரு விதமாக நான் இருந்த டைமில் நான் ஒரு டிஸ்ட்ரிக்டாக போய் கலெக்டரை பார்த்து இன்கம் டேக்ஸ் கலெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. பண்ணினாக்கா கிட்டத்தட்ட 15-20% ஜனங்க இன்கம், 30% ஜனங்க இன்கம் டேக்ஸ் இதில் வந்துருவாங்க. அதுதான் கவர்மெண்ட் பண்ணணுமே ஒழிய, இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக இன்கம் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணால் 1.5-2 லட்சம் கோடி டிஃபென்ஸ் கொடுக்கணும், அது யார் பேர் பண்ணுவா? 1 லட்சம் கோடி போலீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆறுது, மற்றதெல்லாம் அது யார் பேர் பண்ணுவா? டிரான்சாக்ஷன் டேக்ஸ் போட்டுனா டிரான்சாக்ஷனே இருக்காது, எல்லாம் கீழே இது கருப்பு மணியில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். இதெல்லாம் பைத்தியகாரத்தனமான யோஜனை.
ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை செயலர் MR சிவராமன். தமிழகத்தின் நீலகிரி மாவட்ட தலைநகரான உதகமண்டலத்துக்கு அருகிலுள்ள ஒரு காட்டுப்பகுதியை ஒட்டிய பிரதேசத்தில் இருவர் புலி அல்லது சிறுத்தை என்று சந்தேகிக்கப்படும் விலங்கால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதையடுத்து அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பும் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து அந்த காட்டுப்பகுதியில் வனத்துறையுடன் இணைந்து ஆய்வுகளை நடத்தி திரும்பியுள்ள நீலகிரி மாவட்ட வன உயிர் கழகத்தைச் சேர்ந்தவரும் புலிகள் குறித்த ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ளவருமான விஜய கிருஷ்ணராஜ் அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
நீலகிரி மாவட்டத்தில் சார், இங்கே தொட்டப்பட்டான ஒரு இடத்துல பக்கத்தில் இருக்கிற அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியால ஷிங்கோனா ஃபாரஸ்ட் அப்புறம் ஆடச்சோலை ரெண்டு இடத்துலையும் சார், ரெண்டு பேர்த்த வந்து டைகர் இல்லை லெப்பர்டு ஒரு அனிமல் வந்து அட்டாக் பண்ணி கொண்டு சாப்பிட்ருக்கு. பக்மார்க்லேருந்து எல்லாமே எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு சிறுத்தையாவோ இல்லை புலியாவோ இருக்கும்னு சொன்ன நோக்கத்தில் வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஒரு 4-5 இடத்துல அது நடமாடக்கூடிய இடத்துல கால் பாதங்கள் அந்த பக்மார்க் கிடைச்ச இடத்துல எல்லாம் ஒரு 5-6 ட்ராப்ஸ் வச்சிருக்கோம் பிடிக்கிறதுக்கு. ஒரு 5 ஸ்குவாடா ஃபார்ம் பண்ணி அந்த அனிமலை தேடிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த கூண்டில் வந்து சிக்னாதான் அது டைகரா லெப்படான்னு தெரியும். அது இல்லாம சுத்தி இருக்க எல்லா கிராமங்களையும் வந்து ஒரு விழிப்புணர்வு காலில இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 100 பேர் பக்கம் சேர்ந்து வெளியே வர வேண்டாம், ஜாக்கிரதையா இருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ள யாரும் உள்ள போக கூடாது சொல்லிட்டு இருக்கோம். அந்த பக் மார்க்ஸ் எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சுட்டு பிளஸ் டாக்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. அனிமல் சென்ட் பட்டாக்க வந்து அதை டிரான்ஸ்லேஸ் பண்றதுக்கும் சீர்பலை வார்டன்ல இருந்து ஆர்டர் வந்தாச்சுங்க.
அந்த காலடி தடங்களை வைத்து ஆரம்ப கட்ட ஆய்வுகள் பார்க்கும்பொழுது அது எந்த மிருகம் அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியுமா? தாக்குதல் எப்படி நடத்தி இருக்கிறது அந்த மிருகம்?
இந்த ரெண்டு தாக்குதலுமே பாத்தீங்கன்னா இது வந்து புலிக்கு உரிய ஒரு தாக்குதல் மாதிரி தான் தெரியுது. கழுத்தை பிடிச்சிருக்கு, த்ரோட்டை தான் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பண்ணிருக்கு, தலைய பிச்சு தான் கொண்டிருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா சாஃப்ட் மீட்டை தான் சாப்பிட்டுருக்கு கிளீனா. டைகர் வந்து எப்பயுமே ஒரு கிளீன் ஈட்டர், லெப்பர்ட் மாதிரி எல்லாம் சாப்பிடாது. பிளஸ் நாங்க இந்த ஃபீல்ட்ல நடத்துற ஆய்வுல அந்த பக்மார்க் எல்லாம் எடுத்து மெஷர் பண்ணதுல அது மோர் தென் 14 சென்டிமீட்டர்ஸ் வருதுங்க. 14 சென்டிமீட்டர்ஸ்ன்ற போது அது வந்து ஒரு பெரிய கார்னிவோர் தான், டைகர் போன்ற மிருகங்களா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இப்போ ஒரு இது பண்ணிட்டு இருக்கோங்க. வேற எந்த மிருகத்துக்கும் அவ்வளவு பெரிய கால்பாதா இருக்க வாய்ப்பு இல்லைங்க. லெப்பர்ட் எல்லாம் பிலோ 12 தான் இருக்கும், இது 14 மேல வருதுங்க.
இப்ப அண்மையில வந்து பந்திப்பூர்ல கூட இதே மாதிரி காட்டை விட்டு அந்த கிராமத்தை ஒட்டிய பகுதிக்கு வந்து ஒரு வயதான புலி வந்து தாக்குதலை நடத்தி குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடும் நம்புறீங்களா? இந்த ரெண்டு சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா?
கண்டிப்பா சார், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கில்லிங் தான், ரெண்டுமே வந்து ஹியூமன் பீங்ஸ் தான் இறந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இந்த ஒரு அடிபட்ட புலியோ இல்ல வயதான புலியோ தான் பண்ண முடியும். அதாவது பர்டிகுலர் நீலகிரியில இங்க தொட்டபட்டா நடந்தது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எச்சில்தான் நடந்திருக்கு. ரோட்டோரத்துல போனவங்க, விறகு பொருட்கள் போன அந்த லேடி, இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணிருக்கு.
கொல்லப்பட்ட ரெண்டு பேரை வந்து மாவட்ட நிர்வாகமோ அல்லது வனத்துறையினரோ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? யாருன்னு தெரிய வந்திருக்கா?
கொல்லப்பட்ட ரெண்டு பேருமே இது பண்ணியாச்சுங்க சார். இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து கவிதான்னு ஒரு லேடி 33 வயசு, இன்னொன்னு வந்து இந்த மேல் வந்து அவர் பேர் ஆசைன்னு சொல்லிட்டு நிக்நேம், ஒரிஜினல் நேம் இன்னும் பண்ணல. அவர் வந்து 55 வயசுங்க சார். ரோட்டோரத்துல உட்காந்துட்டு இருந்தவரை இழுத்துட்டு போயிடுச்சு உள்ள, ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள இழுத்துட்டு போயிருக்கு. இழுத்துட்டு போய் மூஞ்சி காலெல்லாம் சாப்பிட்டுருச்சு சார், தலைய தனியா பிச்சிருச்சு ஃபுல்லா. அதெல்லாம் இது பண்ணிட்டு இப்போ மாவட்ட இதுல சார்பில் வந்து ஒரு 3 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க.
எப்ப நடந்தது அப்படிங்கறது தெரிய வந்திருக்கா?
நெல் வந்து மாலை 4 மணிக்கு மேலதான் நடந்திருக்குங்க சார். இந்த மேல் வந்து இவரும் வந்து ஒரு 4 மணிக்கு வந்து ஃபாரஸ்ட் போயிருக்காரு, அந்த ஏஜ்ல நடந்து போயிருக்காரு. 4 மணிக்கு மேல மிஸ் ஆகி தான் நைட்டு 11 மணிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த லேடியும் பாத்தீங்கன்னா 5 o'clock மேலதான் அட்டாக் நடந்திருக்குங்க சார். ஸோ இந்த எல்லா கில்லுமே வந்து ஈவினிங்ஸ்ல தான் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு ஹங்கிரி அனிமல் பிளஸ் ஒரு வீக் அனிமலா தான் இருக்கு.
இப்ப இந்த காலடி தடங்களை வச்சு நீங்க பார்க்கும் பொழுது அந்த தாக்குதல் நடத்திய மிருகம் வந்து எந்த சூழல்ல இருக்கக்கூடும், எப்படியான ஒரு நிலையில இருக்கும், எந்த பகுதியில் இருக்கக்கூடுங்கிறது வந்து ஏதாவது தெரிய வந்திருக்கா இது வரைக்கும்?
அது வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு 400 hectares தான் சார், ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட். இது வந்து இந்த அட்டாக்ல எஜ்ஜில தான் நடக்குது. அந்த அனிமல் வந்து கண்டிப்பா வந்து ஒரு வயதான அனிமலா தான் இருக்கணும் சார், இல்லை வேற வாய்ப்பு இல்லை. அவ்வளவு சீக்கிரம் ஹியூமன் பீங்ஸ் வந்து எந்த கேட்டும் பக்கத்துல வராது. மோட் ஆஃப் அட்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வீக் அனிமல், ஹங்கிரி, அந்த மாதிரி தான் இருக்குங்க சார். காலையில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சார் வாலண்டியர்ஸ், அந்த நீலகிரி வைல்ட் லைஃப் அசோசியேஷன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து சுத்தி இருக்க வில்லேஜஸ் எல்லாத்துலயும் போய் ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அது இல்லாம டிபார்ட்மெண்ட் சைடு வந்து ஆனமலை டைகர் ரிசர்வ், முதுமலை டைகர் ரிசர்வ் பிளஸ் இங்கிருந்து அத்தனை டிவிஷன் இருந்து அத்தனை டிராப் கொண்டு வந்தாச்சாங்க சார். மோர் தென் 8 டிராப் கொண்டு வந்திருக்கு டைகர் டிராப் பண்றதுக்கு. அந்த டிராப் எல்லாம் செலக்ட் லொகேஷன்ஸ் எங்கெல்லாம் அந்த பக்மார்க் கிடைச்சிருக்கோ அங்கெல்லாம் பிளேஸ் பண்ணிருக்கு. ரொம்ப பசியோட இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நீலகிரி மாவட்ட வன உயிர் கழகத்தைச் சேர்ந்த விஜய் கிருஷ்ணராஜ்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்பொன்று. இலங்கையில் நாணயங்கள் பற்றாக்குறை நிலவுவதாக செய்திகள் வந்துள்ளன. இதை தீர்க்கும் ஒரு நடவடிக்கையாக நாட்டின் மத்திய வங்கி புதிய திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் அசாம் அமீன் அனுப்பிய குறிப்பை தமிழ் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
திமுக தலைவர் மு கருணாநிதி தேமுதிக.
இலங்கையில் சில்லறை நாணயங்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் வெளிநாட்டில் இருக்கும் தமது நாணயங்களை நாட்டுக்கு கொண்டு வர இலங்கை முயற்சிகளை எடுத்து வருகிறது. அவ்வகையில் இந்தியாவில் உள்ள பல ஆலயங்களில் உள்ள சுமார் 20 டன்கள் அளவுக்கான நாணயங்களை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வர மத்திய வங்கி முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு இலங்கையிலிருந்து புனித யாத்திரை செய்யும் பௌத்தர்கள் அங்குள்ள உண்டியல்களில் தமது காணிக்கைகளை செலுத்தி வருகின்றார்கள். அவ்வகையில் புத்தகயாவில் மட்டும் 10 டன்கள் அளவுக்கு இலங்கை நாணயங்கள் உள்ளன என்று தங்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் பேச்சாளர் தமாரா விஜயசூரிய பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். சில நாணயங்களை அமெரிக்க டாலர்களாக மாற்ற முடியும் என்றாலும் இலங்கை நாணயங்களை அவ்வகையில் மாற்ற முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்பொழுது புத்தகயாவில் உள்ள ஆலய நிர்வாகத்தினருடன் இலங்கை நாணயங்களை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியில் தாங்கள் தொடர்பில் உள்ளதாகவும் மத்திய வங்கி கூறுகிறது. தம்மிடம் அந்த நாணயங்களை திருப்பி அளிப்பதை தவிர இந்த நாணயங்களை வைத்துக்கொண்டு அவர்களால் ஏதும் செய்ய முடியாது என்றும் மத்திய வங்கியின் பேச்சாளர் கூறுகின்றார். எனவே புத்தகயா ஆலயத்தினருடன் பொருத்தமான ஒரு தீர்வு குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் தமாரா விஜயசூரிய தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்திய திருத்தலங்களுக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் இலங்கையர்களை இந்திய நாணயங்களையே காணிக்கையாக செலுத்த பயன்படுத்துமாறு இலங்கை மத்திய வங்கி இப்பொழுது அறிவுறுத்தல் விடுத்து வருகிறது.
சிவராமகிருஷ்ணன். இனி ஒரு தமிழக குறிப்பு. திமுக தலைவர் கருணாநிதி தேர்தல் கூட்டணி விஷயத்தில் கட்சித் தலைமையின் கருத்துக்கு மாறாக கருத்துக்களை கூறியதற்காக தனது மகன் மு க அழகிரியை கண்டித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இதுகுறித்து சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
திமுக தலைவர் மு கருணாநிதி தேமுதிகவோடு தேர்தல் உறவு வேண்டாம்
என கூறியதற்காக தனது மூத்த மகன் மூக்க அழகிரியை கடிந்து கொண்டிருக்கிறார். அது தனது கட்சியின் நிலைப்பாடு அல்ல எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலர் என்ற பொறுப்பில் அழகிரி இருந்தாலும் கூட கருணாநிதியின் இளைய மகன் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டிற்குள் ஏறத்தாழ கட்சி முழுமையாக வந்துவிட்டதாக கருதப்படும் இந்நிலையில் அழகிரி எவ்வித நடவடிக்கைகளிலும் பங்கு பெறாமல் இருந்து வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு மதுரை பகுதி திமுகவே கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர். இப்பின்னணியில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அழகிரி கட்சியில் தாம் புறக்கணிக்கப்படுவதாக குறை கூறினார். அதே நேரம் கருணாநிதியை தவிர வேறு எவரையும் தம்மால் கட்சி தலைவராக ஏற்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். தேமுதிகவோடு தேர்தல் உறவு வேண்டாம் எனவும் அப்பேட்டியில் அழகிரி வலியுறுத்தியிருந்தார். அத்தகைய கருத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஏத்தொடர்பும் இல்லை. எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்பதை கட்சியின் தலைமைதான் தீர்மானிக்கும் என கருணாநிதி இன்று தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். தேமுதிகவுடன் கூட்டணி அமைந்தால் மகிழ்ச்சி என்று தான் கட்சியின் தலைவர் என்ற முறையில் கூறியிருக்கும் போது அதற்கு மாறாக மூக்க அழகிரி கூறியிருப்பது வருந்தத்தக்கது மட்டுமல்ல, கண்டிக்கத்தக்கது. இது போன்ற தேவையில்லாத கருத்து மாறுபாடுகளை வெளியிட்டு கட்சியின் கட்டுப்பாட்டை குலைக்க முயற்சிக்கும் எவர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும், அவர் உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் ஒதுக்கி வைக்கப்படுவர் என்று கருணாநிதி மேலும் எச்சரித்திருக்கிறார்.
செய்தியை வழங்கியவர் டிஎன் கோபாலன். இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. சிரியா மற்றும் துருக்கியைச் சேர்ந்த குருது இன பெண்கள் தமக்கான தன்னாதிக்க அரசுக்காக ஆயுதம் ஏந்தியுள்ளார்கள். இதுகுறித்து குருது இன பெண் போராளிகளின் தளபதியை சமீபத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்த பிபிசியின் ஜிஹார் கோல் அவர்கள் அனுப்பிய பெட்டகம் ஒன்றை தருகிறார் சீவன்.
மலைப்பகுதியில் இருக்கின்ற கரடுமுரடான பாதை இது. கடந்து போன நீண்ட வரலாற்றில் இந்த குர்து இனத்தவரின் பிராந்தியத்தை எந்த அரசாங்கத்தாலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி அல்லது PKK தான் இதனை கட்டுப்படுத்துகின்றது. PKK-யின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற இந்த மலைப்பகுதியில் ஆயிரக்கணக்கான போராளிகள் வாழ்கின்றார்கள். இங்கு பயிற்சி பெற்று துருக்கிக்கும் சிரியாவுக்கும் போராடுவதற்காக அவர்கள் போகின்றார்கள். PKK-யின் இருக்கின்ற அனைத்து பெண்கள் குழுவுக்கும் தளபதியாக இருப்பவர் மித்ரா. PKK-யில் 40% போராளிகள் இங்கு பெண்களாவர். தமது மத மற்றும் கலாச்சார கட்டுப்பாடுகளை மீறி இவர்கள் இங்கு இணைந்திருக்கின்றார்கள்.
எனது ஊரில் எனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை. நல்ல வாழ்க்கையை எங்களிடமிருந்து பறித்து விட்டார்கள். அவமானத்துடன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட கொஞ்சம் காலமாவது என்னுடைய விதியை நானே நிர்ணயித்து வாழ விரும்புகிறேன்.
துருக்கியுடனான சண்டையில் மித்ரா தனது பல தோழிகளை இழந்திருக்கின்றார். தனது குடும்பத்தை விட்டு இயக்கத்தில் சேர்ந்த அவர் தனக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்க மாட்டேன் என்றும் உறுதியெடுத்திருக்கின்றார். ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உறவு இங்கு முற்றிலும் தடை
செய்யப்பட்டது.
இந்த மலைப்பகுதியில் நீங்கள் இதையெல்லாம் நினைக்க முடியாது, ஆண்களை நினைக்க முடியாது. எங்கள் காதல், ஆர்வம் எல்லாமே எங்கள் போராட்டம்தான்.
இயக்கத்தின் இணை தளபதியை சந்திப்பதற்காக ஒரு ரகசிய இடத்துக்கு நாம் கொண்டு செல்லப்பட்டோம். PKK-க்கு 2 தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் ஆண், அடுத்தவர் பசிகோஸ்ட்ரா.
சுதந்திர போராட்டம் என்பது ஆண்களின் கடமை மாத்திரம் அல்ல, பெண்களும் அதற்கு கடுமையாக போராட வேண்டும். ஆணாதிக்க சமுதாயம் பெண்களை மனிதராக மதிப்பதில்லை, எங்களை அடிமைகளாகவும் பாலியல் பொருட்களாகவும் பார்க்கிறார்கள். ஆனால் PKK இந்த மனப்போக்கை மாற்றியுள்ளது.
துருக்கியுடன் ஒரு போர் நிறுத்தமும் சமரச பேச்சுக்களும் தற்பொழுது நடக்கின்றன. ஆனால் அதில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் தாம் தமது சண்டையை மீண்டும் ஆரம்பிப்போம் என்று PKK கூறுகின்றது. தான் அதற்காக சாகவும் தயாராக இருப்பதாக மித்ரா கூறுகின்றார்.
ஒரு சுதந்திர வாழ்க்கையை உருவாக்குவது இழப்பில்லாமல் முடியாது. மரணம் வந்தால் அதனையும் வரவேற்போம்.
பெட்டகத்தை வழங்கியவர் சீவகன். செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBC-யின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் LR ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும் பூச்சிகளை கொல்வதற்கு தமிழக அரசின் தோட்டக்கலை உதவி இயக்குநர் ஒருவர் கண்டுபிடித்திருக்கும் சூரிய ஒளியில் இயங்கும் மின்விளக்கு பூச்சிக்கொல்லி இயந்திரம் குறித்த செவ்வி ஒன்று. இந்த வித்தியாசமான சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய மின்விளக்கு பூச்சிக்கொல்லி இயந்திரத்தை எப்படி வடிவமைத்தீர்கள் என்று அதன் வடிவமைப்பாளரான தமிழக அரசின் தோட்டக்கலை உதவி இயக்குநர் டேவிட் ராஜா பெப்லா அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
பகல் நேரத்துல சூரியிலிருந்து அந்த சூரிய ஒளியிலிருந்து அந்த எனர்ஜி சேவ் ஆகும், பேட்டரியில சேவ் ஆகும். நைட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா லைட் வந்து ஆன் ஆயிரும். அந்த பர்டிகுலர் லைட்ல வந்து பூச்சிகள் எல்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. அதுக்கு கீழே வந்து ஒரு ட்ரே இருக்கும், அதுல ஸ்டிக்கி மெட்டீரியல் இருக்கும், அதுல வந்து ஒட்டிக்கும், திரும்ப எரிஞ்சு போக முடியாது. அது வந்து பாய்சன் இல்லாதனால ஒரு பேர்டு வந்து அந்த பூச்சை பிடிச்சி சாப்பிட்டாலும் அந்த பேர்டு சாகாது, ரொம்ப சேஃப். அம்மா சின்ன பிள்ளைங்க தெரியாம எடுத்து வாயில வச்சுட்டாலும் ஒண்ணுமே ஆகாது, ஏன்னா அது பாய்சனே கிடையாது. சோ எல்லாருக்கும் சேஃப், பூச்சும் கண்ட்ரோல் ஆயிடுது.
இப்போ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வடிவமைக்கிறதுக்கு உங்களுக்கு எது தூண்டுகோலா இருந்தது?
அந்த விவசாயிகளோட போய் நான் அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது அவங்க எல்லாம் ரொம்ப கடினமும் கம்பளையுமா இருந்தாங்க. சார், இப்படி கத்திரிக்காய் போட சொல்லிட்டீங்களே, பூச்சி வந்து மாட்டிக்கிட்டோமே, கஷ்டமா போதேன்னு சொல்லி. அப்ப நாங்க உட்காந்து யோசிக்கும் போதுதான் இந்த ஐடியா வந்தது. இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆனனால நாங்க எல்லா இடமும் எல்லா பயிருக்கும் இது வைக்க ஆரம்பிச்சோம். எல்லா பயிர்லயுமே பாதி அளவுக்கு பூச்சி வந்து காசு வந்து குறையுது. அப்புறம் அந்த ஃபுட்டு குவாலிட்டி இருக்குல்ல, இப்ப கத்திரிக்காயோட குவாலிட்டி அந்த தரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ஷைனிங்கா நல்லா இருக்கு. அதுல வந்து பெஸ்டிசைடு ரெசிடியூ வந்து ரொம்ப குறையா இருக்கு.
இப்ப பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய அளவு குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க இதை பயன்படுத்துறதுனால. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூரிய விளக்குல பூச்சிகளை பிடித்து கொல்லும் இந்த நடைமுறை பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் கத்திரி பயிர்ல எவ்வளவு தூரம் அவங்க வந்து பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க? இப்போ இந்த நீங்க அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த விளக்கு மூலமாக அதுக்கு பிறகு அவங்க எவ்வளவு குறைச்சிருக்காங்க?
ஒரு ஏக்கர் கத்திரிக்காய் அவங்க போட்டாங்கன்னா வாரம் வாரம் பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அவங்க நட்டதுல இருந்து. அப்படி அடிக்கும் போது 10,000 ரூபாய் ஆகுது பூச்சி மருந்தோட காஸ்ட். ஒரு சீசனுக்கு 4 மாசம் அந்த கத்திரிக்காய் இருக்கும். சோ அந்த 4 மாசத்துக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு மருந்து அடிப்பாங்க, 10,000 ரூபாய்க்கு.
சரிங்க, இப்போ நீங்க
விளக்கு பொறி வச்ச பிறகு அந்த பூச்சி மருந்து அடிக்கிறது வந்து 15 நாளைக்கு ஒரு வாரம் ஒரு தடவையில இருந்து 15 நாளைக்கு ஒருக்கா, 20 நாளைக்கு ஒருக்கான்னு ரொம்ப குறைஞ்சிருச்சு. குறைஞ்சி 5,000 ரூபாய்க்கு தான் அவங்க மருந்து அடிக்கிறாங்க. இப்போ
இதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு நடைமுறையை நீங்க வேற ஏதாவது பயிருக்கு பயன்படுத்திருக்கீங்களா?
கத்திரிக்காய், வெண்டைக்காய், காபி, டீ, காடமம், சோ இது எல்லாத்துலயுமே நாங்க பயன்படுத்திருக்கோம். விவசாயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு போறாங்க.
இந்த மாதிரியான ஒரே ஒரு சூரிய ஒளியிலிருந்து தயாரிக்கப்பட்ட மின்சார விளக்கு மற்றும் பூச்சிக்கொல்லியாக செயல்படும் இந்த உபகரணம், ஒரு உபகரணம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகுது?
15,000 ரூபாய் ஆகுது. 15,000 ரூபாய்
இது ஒரு தடவை நீங்க தயார் பண்ணி வயல்ல கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா எத்தனை நாளைக்கு இது வரும்?
இது வந்து அந்த சோலார் பேனல் வந்து 25 வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாது. அதுல இருக்க பேட்டரி வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்தணும்.
விளக்கு,
விளக்கு வந்து பிலிப்ஸ் விளக்கு வந்து அவங்க 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. என்ன ஃபீஸ் ஆனாலும் அந்த 1 வருஷத்துல அவங்க மாத்தி கொடுப்பாங்க. 1 வருஷத்துக்கு பிறகு நம்ம வாங்கிக்க வேண்டியதான். அதோட காஸ்ட் ரொம்ப குறைதான், 120 ரூபாய் தான் ஒரு பல்பு. எந்த கிராமத்திலயும் அந்த பல்பு கிடைக்கும். ஃபியூஸ் ஆனா அந்த விவசாயி அந்த பல்பை கழிச்சுட்டு வேற ஒரு பல்ப் மாத்திடலாம். முக்கியமான அட்வான்டேஜ்.
அதுக்கு தடவர மருந்து எல்லாம்,
அதுல தடவுறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, கேஸ்டர் ஆயில், அது 1 லிட்டர் எடுத்துக்கணும். அதுல 3 மில்லி ஷாம்போ பாக்கெட்டு, 3 மில்லி ஷாம்போ பாக்கெட்டை கட் பண்ணி உள்ள போட்டு தடவை மிக்ஸ் பண்ணோம்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அந்த பேஸ்டை அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரே ஃபுல்லா தடவிடணும், தடவிட்டு அதை வச்சிடணும். அப்போ வந்து ஃபுல்லா பூச்சா அது உள்ள ஸ்டிக் ஆகி நிரம்பிடும். ஸோ வாரம் ஒரு தடவை இந்த ட்ரேயை ஈஸியா கலட்டுற மாதிரி தான் இருக்கும், கலட்டி வாஷ் பண்ணிட்டு திரும்ப ரீசெட் பண்ணிடணும்.
இப்போ 1 ஏக்கர் பரப்பளவுல கத்திரியோ அல்லது மற்ற வெண்டைக்காயோ பயிரோ போட்டாங்கன்னா ஒரு விளக்கு போருமா, எத்தனை விளக்கு வேணும், எவ்வளவு இடைவெளியில இந்த விளக்குகள் இருக்கணும்?
1 ஏக்கருக்கு 2 விளக்கு வைக்கணும், 50 சென்ட் கவர் பண்ணுவோம்.
தமிழக அரசின் தோட்டக்கலை உதவி இயக்குநர் டேவிட் ராஜா பெப்லா. நேயர்களே, அவரது செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை நீங்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
சிரியாவின் வடபகுதி நகரான அலப்போவில் அல் கைதாவுடன் தொடர்புடைய தீவிரவாதிகள் தம்மால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த நிராயுத பாணிகளாக இருந்த குறைந்தது 50 பேரை சுட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் கூறுகிறார்கள். தெற்கு சூடானிய அரசின் பிரதிநிதிகளும் அரச எதிர்ப்பு ராணுவத்தின் பிரதிநிதிகளும் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.